சக்திரம் கணபதிக்கு சக்திரம் பைரவம் சித்தௌதம் வடகத்திரம் பதைவம் துதி கிரமம் மண்டலம் வீராந்தி அட்டசதுஷ்டி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமந்தராஜரகிதம் வந்தே குரோ மண்டலம் சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்கம ஒளி சுபகத்தாரா நாயகசேகராம் ஸ்மிதமுகை மாவீரமற்றோருகாம் பாணிபூர்ணரத்னகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடரணாம் தியாயேத் பராமம்பிகாம். விஸ்வமாதா ஜகத்தாத்ரி விசாலாட்சி விராகிணி பிரகல்பா பரமோதாரா பராமோதா மனோமயி யோமகேசி விமானஸ்தா வஜ்ரணி வாமகேஸ்வரி பஞ்சயஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி பஞ்சமீ பஞ்சபூதேசி பஞ்சசங்கோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி தரா தரசுதா தன்யா தர்மிணி தர்மவர்தினி. வாமகேஸ்வரி எனக்கூடியதான முக்கியமான ஒரு நாமாவை பார்த்தோம். அதுல ரகசியமான அர்த்தம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்த நாம பஞ்சயஜ்ஞ பிரியா, அதுக்கடுத்தது பஞ்சபிரேத மஞ்சாதிசாயினி. அம்பாளுக்கு பிரியமான பதார்த்தங்கள் என்ன? லாஸ்ய பிரியா இப்படி எல்லாம் பார்த்தோம். பக்தி பிரியா இவையெல்லாம் பார்த்தோம். ஒரு 23 நாமாக்கள் பிரியா பிரியான்னு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதுல ஒரு நாமா பஞ்சயஜ்ய பிரியா. 5 சங்கியமான யஜ்யங்கள் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. அதனால பஞ்ச பிரியாங்கிறது பஞ்ச யஜ்ய பிரியா, பஞ்ச சங்கியாகமான யஜ்யங்கள், 5 நம்பரோட இருக்கக்கூடியதான யஜ்யங்கள். இது மத்தியம பத லோபி சமாசம். அதனால திகோகோங்கிறதுனா உசூத்திரத்தினால பஞ்சப்ரீ அப்படின்னு வரல. அது இருக்குமையான பஞ்சதசி ஷோடசி அது மாதிரி ஈகாரம் வந்திருக்கும். அதனால திகு சமாசத்தினால நீப் வரல, அது இருக்கட்டும். இது மட்டும் அம்ப அளக்க பிரியமானதுன்னு சொன்னோம். இந்த 5 யஜ்யங்கள் என்ன? தேஜா யஜ்ஞா பஞ்சவிதா அக்னிஹோத்ரம் தர்ஷ பூர்ணமாசௌ சாதுர்மாஸ்யானி பசு சோமஹா. அப்படி இந்த 5 விதமான யஜ்யங்கள், அது அந்த வைதிகமாக பண்ணக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல அந்த யஜ்யங்கள்ல முதல்ல அக்னிஹோத்திரம். இது சாதாரணமா நித்திய கர்மா எல்லோரும் பண்ண வேண்டியது. காலமே சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னயஸ்வாகா சோமாயஸ்வாகா அப்படின்ட்டு பகவான் அக்னிக்கு காப்பாற்றும். இந்த அக்னியானது ஸ்வஸ்தி ஸ்ரீயம் மேதாம் ஸ்ரத்தாம் புத்திம் இத்தனையும் கொடுக்கிறார். அவரை பகவான் அப்படி பிரார்த்திக்கிறார், ஸ்ரத்தாம் தேகிமே ஹவ்யவாகனா ஸ்ரீயம் தேகிமே ஹவ்யவாகன, ஐஸ்வர்யத்தை இத்தனையும் கொடுப்பார். இவைகள் எதுக்கு? கிரகஸ்தனுக்கு இது வேணும். அவைகள் இருந்தா தானே அவன் ஆசிரம தர்மங்கள்ல பண்ண முடியும். யஜ்யம் தானம் தபஸு இவைகள்லாம் பண்ணணுமோ இல்லையோ? அவைகள் வேணும்னா கையில காசு இருக்கணுமோ இல்லையோ? காசு எங்கே போவார்? அக்னி பகவான் ஆராதனம் பண்ணினா கிடைக்கும். ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் அப்படின்னு சம்பிரதாயம். அக்னிக்கு நீங்க தினந்தோறும் அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணினாலே போதும், அக்னி அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுப்ப. அதுக்கப்புறம் அடுத்ததாக இருக்கக்கூடியது தர்ஷ பூர்ணமாச யாகங்கள். தர்ஷம்னா அமாவாசை இன்னைக்கு பண்ண வேண்டியது, பூர்ணமாசம்னு சொன்னா பௌர்ணமி இன்னைக்கு பண்ண வேண்டியது. வஸ்துதா அதை என்னைக்கு பண்ற? தர்ஷம் அமாவாசையான பிரதமையில பண்ற, பௌர்ணமியான பிரதமையில பண்ற. அமாவாசை அன்னைக்கே சாயங்காலம் பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதை தயிராக்கி ரெடியா வச்சுக்கணும். அடுத்த நாள் காலம், அடுத்த நாள் காலமே மறுபடியும் பாலை பிரிஞ்சு அந்த பாலோட பால் தயிர் இவைகள்லாம் ஹோமம் பண்ணும். புரோடாசம் ஒண்ணு இருக்கு. அமாவாசை இன்னைக்கு பால் தயிர் புரோடாசம் ஐந்திரம் ததி ஐந்திரம் பய ஆக்னேய மட்டாக பாலம். பௌர்ணமாசி அன்னைக்கு இதே விதமாகவே ஆக்னேயம் புரோடாசா அக்னிசோமிய புரோடாசா வெறும்னு புரோடாசமே கொடுத்தா அவளுக்கு போர் அடிக்கிறதா அரிசியா இருக்கான். அதனால் நடுவில் ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்றார், விஷ்ணு ரூபாம் சுயஷ்டவ்யோ ஜாமித்வாயா பிரஜாபதி ரூபாம் சுயஷ்டவ்யோ ஜாமித்வாயா அக்னிசோமா உபாம் சுயஷ்டவ்யோ ஜாமித்வாயா அப்படின்னு சொல்லி அது உபாம்சு யாகம்னு ஒன்னு பண்ற. இப்படி தர்சத்துல அமாவாசை அன்னைக்கு மூணு யாகங்கள், பௌர்ணமி அன்னைக்கு மூணு யாகங்கள், இந்த ஆறு யாகங்களும் சேர்ந்து தர்ச பௌர்ணமாசம்னு பேரு. இது ரெண்டாவது செட். மூணாவது ஐந்து யஜ்யங்கள்ல சொல்லிட்டு இருக்க, வைதிகமாக வைதிகால் பண்ண வேண்டியது வேதாத்தியனம் பண்ணி அதற்கு பிறகு ஆதானங்கள்லாம் பண்ணி பண்ண வேண்டியதான கர்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது சாதுர்மாசியம் வருணப்பிரகாசம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது நாலு பர்வா, அந்த நாலு செட்டு அது பண்ணணும். வைஸ்வதேவம் வருணப்பிரகாசம் சுனாசீதம் சாகமேதம் அப்படின்ற நாலு, இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது வந்து யாரு கிரகஸ்தன் பண்ண வேண்டியதான வைஸ்வதேவம், இது சாதுர்மாசியம். சன்னியாசிகள் பண்ணக்கூடியதான சாதுர்மாசியம் நாலு மாசம் ஒரு இடத்துலயே இருக்கிறது, எங்கெங்கயும் அலையாம இப்ப ரெண்டு மாசம் ஒரு இடத்துல இருக்கிறதா வச்சுட்டு இருக்க. அந்த யஜ்யத்தை இல்ல நான் சொல்றது, அது சன்னியாசிகளுக்கு நான் சொல்லக்கூடியதான யஜ்யம் கிரகஸ்தால் பண்ணக்கூடியதான சாதுர்மாசியம். அதுக்கப்புறம் பசு யாகம் ஆக்னேயோமியம்பஜமா லபேதா அப்படிங்கிற யாகம். அதுக்கப்புறம் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்ககாமோ ஜெயதா எனக்கூடியதான சோமயாகம். இந்த சோமயாகம் முதல்ல சொன்னதான அக்னிஹோத்திரம் வெறும் நெய் தான் அரிசி. ஆனா இந்த அடுத்ததாக வரக்கூடியதான தசபூர்ண மாசம் புரோடாசத்தினால பண்ற அரிசி மாவுனால பண்ணக்கூடியதான ஒரு பதார்த்தம். அதுக்கப்புறம் சாதுர்மாசியம் நெய்யினாலையும் இதனாலையும் அக்னி சோமியம் அந்த அக்னி தேவதைக்கு கொடுக்கக்கூடியதான பசு சமயம். அதுக்கப்புறம் சோமயாகம் சோம கொடி, அது கடைக்கிறது இல்லை. இப்ப அது கடைக்கலைன்னா அதுக்கு பதில சோமாபாவே பூதீகா மகிழ்மியா அப்படின்னு பூதீகா சீந்து கொடியை வச்சுண்டு அதை பண்ணிட்டு இருக்க. இப்படி ஐந்து யாகங்கள், இந்த ஐந்து யாகங்களும் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமா, வேதோக்தமான கர்மாக்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா ஒண்ணு கவனிச்சுங்க, வேதோக்தமான கர்மாவை பண்றது வந்து அவனுக்காக பண்றதில்லை, நமக்காக நாம் பண்றதுன்னு வச்சுட்டா அது வேற. கோயிலுக்கு போய் என் பேர்ல அபிஷேகம் பண்ணுங்களோ, இந்த நட்சத்திரத்துல இந்த கோத்திரத்துல பிறந்து இவனுக்கு அபிஷேகம், இவனுக்கா வச்சுன்னா அபிஷேகம் பண்ணா அது என்ன சுவாமின்னாரு, இவன் பேர்ல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றான், ஏதோ சுவாமிக்கு அபிஷேகம் பண்றான், இது என்ன ஆச்சுன்னாரு. இதுல ஒரு பர்சனல் டச் இருக்கு, உமக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த வேதோக்தமான கர்மாக்கள் எல்லாமே அவளுக்காக இல்லை, அவனுக்கு ஸ்வர்க்கம்னு சொல்லியிருந்த போதிலும் அது இன்சிடென்டலா உலகத்துக்கெல்லாம் உபயோகப்படுகிறது. அக்னவு பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே, இந்த புகையானது சூரியன் வரைக்கும் போறது. ஆதித்யா ஜாயதே விருஷ்டிஹி, அதுல வந்து மழை பெய்யறது, விருஷ்டேகே அன்னம், அதனால மழை பெஞ்சா நிறைய அன்னம் கிடைக்கும். மழை பெஞ்சா அன்னம் கிடைக்கும்னா ஏதோ ஒரு அன்னம், ஒரு இடத்துல கோதுமை விளையும், ஒரு இடத்துல ராகி விளையும், ஒரு இடத்துல வேற ஏதோ விளையும், ஒரு இடத்துல அரிசி விளையும், இப்படி ஏதோ ஒரு அன்னம் கிடைக்கும், ஜனங்கள் சாப்பிடுவார் சௌக்கியமா இருப்பார். அதனால வைதிகமான கர்மாக்களை பண்றதெல்லாம் அவளுக்கு அவளுக்கு ஸ்வர்க்கம் வரட்டும் நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா இன்சிடென்டலா சொசைட்டிக்கு உபயோகப்படும், சங்கத்துக்கு எல்லோருக்கும் உபயோகப்படும். அந்த புகை இருக்கு பார்த்தேன், அந்த புகை வந்தாலே சரியான பசுசாணை வச்சு அதே மாதிரியே பசுநெய்ய கொண்டு வந்து மந்திரபூதமாக அதை சொல்லி அந்த காலத்தில் அவன் ஹோமம் பண்ணினானேயானால் அந்த புகையானது எல்லோருடைய நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான சகல வியாதிகளும் போகும். அந்த ஹோம புகை வரணும், அதோட இல்ல அந்த புகையானது வீட்டுல வறுமையானால் வீட்டுல இந்த துஷ்ட மிருகங்கள் துஷ்ட பூச்சிக்கள் அவைகள்லாம் இருக்கு பார்த்தா அவைகளே வராது. என்ன இப்படி கற்பா இருக்கே ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லலாமே தவிர அந்த புகையினால இந்த மனுஷனுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியதான பிராணிகள் இங்க வராது. எதற்காக நம்ம முன்னோர்கள் இவைகள்லாம் பண்ணினான்னு ஞாபகம். வீட்டுக்கு முன்னாலேயே பசு சாணியை தெளிச்சு அதுக்கப்புறம் கோலம் போடுவார். அது என்ன ஆகும்னா இந்த பாம்பு தேடெல்லாம் வீட்டுக்குள்ள வராது. அது எப்படி என்ன அது போய் கேட்கணும். நமக்கு என்ன தெரியும், அது விவகாரம் வேதத்தில் சொல்லியிருக்க பண்றா பண்ணினமா வீட்டில் வரதில்லை. அது நல்லா கவனிக்க. அதோட மட்டும் இல்ல துஷ்ட பிரபுத்திகள்லாம் ஒண்ணும் வராது. பிசாசு இப்படி சொல்றாள இவைகள்லாம் கிட்ட வரா. இந்த பேய் காத்து வந்திருக்கு, ஏதோ காத்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா பார்த்தீங்கள அவைகள்லாம் பேய் பிசாசுலாம் வீட்டுக்குள்ள வராது. சன்னிவேசத்துக்கு ஒரு பலம் இருக்கு இது சொன்னமா. ஆகையால் தான் வைதிக கர்மாக்கள்னா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா எல்லோராலையும் பண்ண முடியுமா? யார் வேதாத்தியானம் பண்ணியிருக்காளோ, யார் அந்தனர்களா இருக்காளோ, யார் அதுக்கு தகுந்ததான ஒரு தற்பீதோட பண்ணிட்டு இருக்காளோ அவளால முடியும். ஆனா எல்லோராலையும் முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணலாமே. இது பஞ்ச யஜ்யங்கள்னு பேர். இது வேதத்தில் இருக்கக்கூடியதான பஞ்ச யஜ்யங்கள். இந்த பஞ்ச யஜ்யங்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அது இல்லாமல் இன்னொன்னு கவனிக்கணும், ஐந்து யஜ்யங்கள் ஸ்மிருதிகள் சொல்லியிருக்க வேற யஜ்யங்கள். இந்த யஜ்யங்கள் எல்லோராலையும் அனுஷ்டானம் செய்ய தக்கது. இதுக்கு முன்னால சொன்னது என்ன, சில பேர் தான் பண்ண முடியும். அந்தனர்களா இருந்து வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான அந்த ஆதானாதிகள் எல்லாம் பண்ணிட்டு அந்த மடியாக அந்த இதமாக இருக்கிறவா அவளால பண்ண முடியும். இப்ப சொல்லக்கூடியது எல்லோராலையும் செய்யக்கூடியதான பஞ்ச யஜ்யங்கள். இந்த யஜ்யங்கள் என்ன, பிரசித்தா தேவ யஜ்யா, பிரம்ம யஜ்யா, பூத யஜ்யா, பிதிரு யஜ்யா, மனுஷ்ய யஜ்யா இதுவா. அடுத்த நம்ம நாட்டில் அந்த வைதிக சம்பிரதாயத்தில் எப்படி இருக்குன்னா, நீங்க மட்டும் சௌக்கியமா இருக்கிறது இல்ல, சுற்றும்புற சூழ்நிலைகள் எல்லாமே சௌக்கியமா இருக்கணும். மனுஷியன் மனுஷனுக்காக வாழப்படாது, மனுஷியன் உலகத்துக்காக வாழணும். இதுதான் நம்ம பண்பாடு. சொல்லிட்டு இருக்கல, நாங்கள்லாம் தமிழால், நாங்கள்லாம் பாரதியால் வைதிக மதம் சொல்றமே தவிர இன்னைக்கு பேரோட சொல்றமே தவிர ஒன்னும் பண்றது இல்ல. எப்படி இருக்கணும் ஒவ்வொரு மனுஷன், எப்படி வாழணும், முதல்ல என்ன, தேவ யஜ்யம், தேவதைகளுக்காக பண்ணக்கூடியதான யஜ்யம். அது முன்னால ஒரு யஜ்யங்கள் சொல்லிட்டேன், அக்னிஹோத்திரம், தசபூர்ண மாசம். அது பண்ண முடியாதவா என்ன பண்றது, பகவானுக்கு பூஜை பண்ணலாமோன்றியோ. உங்க அதுல ஒரு விக்கிரகத்தை வச்சுண்டு அக்ஷயத்தினால பூஜை பண்ணலாம். புஷ்பம் இல்ல சார், நாங்க என்ன பண்றது, வெறும் அக்ஷதையினால பூஜை பண்ணுங்க. இல்ல புஷ்பம் கிடைக்காத போனா தங்கத்தினால சின்ன சின்ன புஷ்பம் போட்டு ஒரு 10 புஷ்பம் வச்சு அதை தினமும் பூஜை பண்ணலாமே. மறுபடியும் எடுத்து அதனாலேயே பூஜை பண்ணலாமே. தங்கத்தை புஷ்பத்தில் பூஜை பண்ணலாம், வெள்ளி புஷ்பத்தில் பூஜை பண்ணலாம், அதுவும் இல்லைன்னா செப்பு புஷ்பத்தில் பூஜை பண்ணலாம். முடியாதுன்னு இல்ல, யாராலையும் முடியாது தங்கம் வில விற்கிறது, நான் இங்கே போறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி இருந்ததுன்னா அப்புறம் சொல்லலாம், முடிஞ்சா தங்கம் பண்ணுங்க, இல்லைன்னா வெள்ளி பண்ணுங்க, இல்ல செப்புனால பூஜை பண்ணுங்க. புஷ்பத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனால பூஜை பண்ண, அதை மறுபடியும் மறுபடியும் அலம்பி போடலாம். உத்தியானவனம் இருக்குமே, ஆனால் கிராமாந்தரத்தெல்லாம் நிறைய வீட்டுக்கு சுத்தியிலும் செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும், அதுல இருக்கக்கூடியதான புஷ்பங்களை தினந்தோறும் பகவானுக்கு போடலாமோ இல்லையோ. அதுக்கு எல்லாத்த விட ஜப்பே நைவ சம்சித்தி பிராமணோ நைவ சம்சயா குரியாதன்யன்னவா குரியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. ஜபம் பண்ணுங்க, பகவன் நாமா சொல்ல முடியாத, ராமநாமா சொல்லுவோம், ரெண்டே எழுத்தான். ஹரின்னு நாமா, கிருஷ்ணான்னு நாமா, ராம ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ராமாங்கிற நாமா சொன்னா அதுக்கு தாரக நாமான்னு பேரு. மனுஷன சம்சாரத்திலிருந்து மேலுக்கு கொண்டு வரக்கூடியதான நாமா சொல்லலாமோ. இதெல்லாம் தெய்வீகம். பகவானுக்கு தியானம் பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, இப்படிப்பட்டதான யஜ்யங்கள். இது தெய்வ யஜ்யம், இது எல்லோராலையும் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, இன்னார்தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லோரும் பண்ணலாம். ஒரு லிங்கத்தை ஆத்துல வாங்கிட்டு வச்சு பவாய தேவாய நமஹா சர்வாய தேவாயமா ஒரு எட்டு நாமா சொல்லி ஒரு பில்வத்தை போட்டா போதும், அமித ஐஸ்வர்யம் கிடைக்கும், உங்களுக்கு பக்தி கிடைக்கும், பகவான் ஞானத்தை கொடுப்பார். சுப்பிரமணிய சுவாமி உண்ட ஒரு வேலை வாங்கிட்டு வந்து அது மேல விபூதிய திருநீரை வச்சு நாலதெல்லாம் அதை போட்டால் அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் பண்ணலாமோ இல்லையோ? எல்லோரும் பண்ணலாமே. இதுக்காக பெரிய மந்திரங்கள் வேணும், வேத மந்திரங்கள் வேணும்னு யாரும் சொல்லல. புருஷாலோ ஸ்திரீகளோ எல்லோரும் பண்ணலாம். ஸ்திரீகள்லாம் சிவ பூஜை பண்ணலாமா? பெரிய சந்தேகம். வேலை வச்சுக்கலாமா? என்னமோ பண்ற சுவாமி, வேலை உங்க நீங்க பூஜை பண்றதுக்காகத்தானே பகவான் கொடுத்துருக்க, அதெல்லாம் பண்றது இல்லை. சந்தேகமே பண்ண வேண்டாம், சௌக்கியமா ஆனந்தமா பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். அப்படி இதுக்கு தேவ யஜ்யம்னு பேர். ரெண்டாவது பிரம்ம யஜ்யம். இது ஒரு யஜ்யம், ரெண்டாவது பிரம்ம யஜ்யம். பிரம்ம யஜ்யம்னா என்ன தெரியுமோ, நம்ம வாஸ்யதான அந்த பகவத் சம்பந்தமான விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்க, வேதாத்தியனம் பண்ணினவா தினந்தோறும் அந்த வேதத்தை சிறிது போகமாவது படிக்கலாம். அதே போலயே திருமுறைகள் இருக்கு, நாலாவது திவ்ய பிரபந்தம் இருக்கு, இதை படிக்கலாமோ தான். முழுக்க அதே 20 மணி நேரம் படிக்க சொன்னேனா இல்லையே, ஒரு 5 நிமிஷம் படிக்கலாம். பகவானுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அலாட் பண்ண முடியாதா? எத்தனை கிரந்தங்கள் இந்த திருமுறைகள்லாம் அதுல இருக்கக்கூடியதான விவகாரங்கள் பார்த்துன்னா தெரியுது. எத்தனை மனசை உருகி எழுதி இருக்க அந்த பகவத் சம்பந்தமான விஷயங்கள்லாம், அதை நம்ம படிச்சு புரியல சார்னா என்ன புரியுது? காலம் இருந்து ஹிந்து பேப்பர் வாசிச்சு இது இப்படியா அப்படியா, நாளைக்கு கொடுப்பானா என்னை கொடுப்பானா, ஏடிஎம் வேலை செய்யுமா, இதையே மணிக்கணக்கா பேசணும். அவன் தான் கொட்டை கொட்டையா ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கானே, அதுவே உங்களுக்கு புரியல, இது புரியலங்கிறல. புரிஞ்சுதான் எல்லாம் பண்ணணும்னு சொல்ல நிறைய விஷயங்கள் நமக்கு புரியல, கொஞ்ச நாளானா புரியல. அதே போலயே நீங்க திருக்குறளோ அல்லது திருமந்திரமோ இவைகள்லாம் வாசிக்கலையானால் தானா புரியும், புரியாம போகவே போகாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் எழுதியிருக்கேன், ஆனா நமக்கு அதுல பொறுமை இல்லை. திருப்புகள் எவ்வளவு அழகா இருக்க, அவனுக்கு படிக்கன்னு அது படிக்கிற சங்கத்தை தெரிஞ்சுட்டு படிக்கணும், தானா வரும். அது விவகாரம் 10 தரம் படிச்சோம்னா 11 தரம் தானா வருது. 100 தரம் படிச்சு SSC பரீட்சை பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது படிக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்க அந்த காலத்துல அப்படி சிரமப்பட்டதானே படிச்சிருக்கேன், அதெல்லாம் அப்படி நோட்டு பண்ணி தானே படிச்சிருக்கேன். இங்க வரப்பட்டும் அது முடியாது சார், என்ன அர்த்தம்? வாழ்க்கையில மீதி விஷயங்களுக்கெல்லாம் சிரமப்பட்டிருக்கோம், இங்க மட்டும் படிக்கல, என்ன கஷ்டம்? அதனால வேதத்தையோ திருமுறைகளையோ அல்லது திருப்பல்லாண்டையோ எது இருந்தா நல்ல விஷயங்கள் எது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிறதோ தினந்தோறும் அதை படிச்சுட்டே இருக்கிறது, இது ஒரு வழக்கம் வேணும். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இதுக்கு பிரம்ம யஜ்யம்னு பேர். ரிஷிகளுக்கு நம்ம மரியாதையை செலுத்தணும், தேவதைகளுக்கு மரியாதை செலுத்தணும், பிதிரு தேவதைகளுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் யாராருட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ, யாருனால நம்ம சௌக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கோமோ அவளுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்துறதுங்கிறது பிரம்ம யஜ்யம். இது ஒரு யஜ்யம். அதனால வேதத்தை படிக்கிறது மட்டுமல்ல, இஷ்ட தேவதா பிராப்தி ஸ்வாத்தியாயா இஷ்ட தேவதா சம்பிரயோக யோக சூத்திரத்துல ஸ்வாத்தியாயா அவனுக்கு படித்து தெரிஞ்சதான விஷயத்தை படிப்பதனால் இஷ்ட தேவதா சம்பிரயோக அவன் எந்த இஷ்ட தெய்வம் சொன்னா அந்த இஷ்ட தெய்வத்தை இந்த ஜென்மாவில் பார்க்கலாம். அகல் தினந்தோறும் பிரம்மயக்கியம் படிக்கிறவாளையோ அல்லது தினந்தோறும் நீங்க எது பக்தியா எது படிச்சிருக்களோ அதை படிச்சுட்டு விடாம படிச்சுட்டே இருந்தேன் அந்த ஸ்வரூபத்தை இந்த ஜென்மாவில் நீங்க பார்க்கலாம். வேதம் சொல்றதோ இல்லையா, தினமும் நீங்க ராமாயணம் படிக்கிற ராமன் நேரம் பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு ராமன் கனவுல வருதில்ல, நேரம் வந்து நிற்பார் உங்கள்கிட்ட. அதே போல தினந்தோறும் பாகவத பாராயணம் பண்றது உண்டு, பாரத பாராயணம் பண்றது உண்டு. நம்ம நாட்டு சம்பிரதாயம் அது, எத்தனை ஸ்தோத்திரங்கள் ஸ்திரீகளுக்கு தெரியும். அவ காலம் பழந்து சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 12 மணி வரைக்கும் சமைச்சுட்டு இருக்க அத்தனை ஸ்தோத்திரங்களும் அவளுக்கு நொற்று. அப்படி இருந்தது பழைய நாள்ல. இப்பதான் அத்தனையும் போய் 1:30 சமைக்கிற 4 ஸ்டவ், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ், அந்த பக்கத்தில் ஒரு ஹீட்டர், இப்படி வச்சு 5 நிமிஷத்துல எல்லாம் வேகமாக வேகமாக ஜீரணமாய் ஜுரமா வந்துடுறது. அது சாதாரணமா தானா பக்குவமாகன முடியும். அந்த பக்குவத்திலையும் விட்டுட்டோமே நம்ம, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கட்டும், ஏதோ விதமாக பண்ணிட்டு இருக்க, அது ஒரு செட்டு. ஆனா அவளை நேரம் அவளுக்கு இருந்தது, அவள் நேரம் அத்தனை ஸ்தோத்திரங்களும் படிச்சிருந்தா மனசுக்கு நிம்மதி இருந்தது. காலம்புரம் எழுந்ததுமே ஆபீஸ்ல போய் விழற பலியும் தான் நமக்கு டென்ஷன். இது முடிக்கணும், அது முடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இன்னாருக்கு பண்ணணும், அன்னாருக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்திரீகள் படுற டென்ஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அங்க போன பிறகு ஆபீஸ்ல அவங்க காசு கொடுக்கறவன் சும்மா இருக்கானா, இதை பண்ண அது பண்ணுங்க, மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் டென்ஷன். கடைசியில என்னடா தின்ன, ஒரு 40 வயசுல உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா சக்தியும் போயிடுது அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கா இன்னைக்கு. அது இல்லாம பழைய நாள்ல அவ சமைக்கிறத நிதானமா ஆனதும் ஒரு 8 மணிக்கு அப்படியே ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். எத்தனையோ அந்த முழுக்க அத்தனை ஸ்தோத்திரங்கள் அத்தனை ஜபங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்த. ஆனா அவ்வளவு தூரம் இன்னைக்கு என்ன முடியுமோ அது பண்ணுங்க. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்தந்த சந்தர்ப்பத்துல யாராருக்கு எப்படி முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அதனால தினந்தோறும் கொஞ்ச நேரம் பகவானுக்காக அலர்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தை படிக்கும். அப்படியும் இல்லையா, யாரோ ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு அதை ஜபம் பண்ணுங்க. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, எல்லா மந்திரமும் க்ஷேமமான ஒரு மந்திரம் தான். சுப்பிரமணிய சுவாமி ஒரு மந்திரமோ அல்லது ஒரு ராம மந்திரமோ சிவ மந்திரமோ பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்த, அந்த பஞ்சாட்சர மந்திரம் அமிதமான சக்தி, மோட்ச பர்யந்தமான சக்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அம்பாளுடைய மந்திரங்கள், ஏதோ ஒரு மந்திரத்தை நமக்கு எது எட்டமோ அது பண்ணிட்டே இருக்கணும். இந்த மனசுல கெட்ட எண்ணங்கள் எந்த அளவுக்கு குறையணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். இது ரெண்டாவது தேவயஜம். ஏன் இதை விஸ்தாரமா சொல்றேன்னா எல்லோரும் அனுஷ்டானம் செய்ய தக்கதுங்கிறதுக்காக, அதனால முடியாது அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ரொம்ப மடி வேணுமோ அப்படி இருக்கணுமோ இல்லைன்னா அம்பாள் கண்ணை குத்துடுவாளோ, கண்ணை குத்துறதுக்காக தான் அம்பாள் கையில ஊசியை வச்சுட்டு இருக்காளோ, ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறேன். உங்களை காப்பாத்த வந்திருக்கா சுவாமி, ஸ்ரீமாத்திரே நமஹான்னு சொல்லிட்டே இருங்களேன். எல்லோரும் பண்ணலாம், ஒன்னும் அதுல சந்தேகம். லலிதா சகஸ்ரநாமம் புருஷால் படிக்கலாமா, விஷ்ணுதாஸ்நாமம் ஸ்திரீகள் படிக்கலாமா, ராமாயணம் ஸ்திரீகளை படிக்கலாமா, புத்திரான் சூயரன் உத்தமான் அதுலயே இருக்க. ஆனாலும் இவாளுக்கு சந்தேகம், இது பண்ணலாமா பண்ணப்படாதா, இப்படி எல்லாம் சந்தேகம். இந்த சந்தேகங்கள்லாம் போகணும் நமக்கு. படிக்கலாம், வேத மந்திரங்களை ஸ்திரீகள் ஸ்வரமாக சொல்லப்படாதுன்னு ஒரு நிர்பந்தமே தவிர மற்றைகள்லாம் எல்லோரும் படிக்கலாம், படிக்கணும், அதுக்கு பிரம்மயஜம்னு பேர். ஞாபகம், அதனால ஏதோ ஒரு மந்திரத்தை பெரியவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம அதை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும். இது முதல்ல சொன்னது இது பிரம்மயஜம், முதற்கு முன்னால சொன்னது தேவயஜம், ரெண்டாவது பிரம்மயஜம், மூணாவது பூதயஜம். இது பார்க்கணும், பூதங்கள்னா நம்மளோட இருக்கக்கூடியதான பிராணிகள். இந்த நார்த் இந்தியாவுக்கு போனேன்னா அங்க கோவில்களுக்கெல்லாம் எல்லா கோவில்லையும் பக்கத்துல என்ன பொறி விற்பான், ஏதோ ஒண்ணு விற்பான், அதை தூக்கி ஒரு 10 பைசாக்கு வாங்கி இல்ல 1 ரூபாய்க்கு வாங்கி அப்படி போடுவா. அங்க இருக்கூட புறாக்கள்லாம் சாப்பிடும், அது ஒரு பெரிய ஒரு இது. அது இல்லைன்னா என்னன்னா அந்த பக்கத்துல ஏதாவது ஜலமோ தட்டாக்கமோ இருந்ததுன்னா அதை தூக்கி போடுவா, அந்த மீன்கள் சாப்பிடும், அது ஒரு சந்தோஷம். குழந்தைகள்லாம் என்ன பண்ணா அது வேணும் வேணும்னு கேட்டு போடும், பெரியவாளும் பண்ணிட்டு இருப்பா. இதுதான் பூத ஐக்கியம். பூதயஜம்னா நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறது இல்ல, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் சௌக்கியமா இருக்கு. தினந்தோறும் ஆகார அன்னத்தை வடித்த பிறகு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அன்னத்தை எடுத்து காக்காவுக்கு போடணும், காக்க பலி தினந்தோறும் போடணும். அதே போலயே ராத்திரி வேளையில கொஞ்சம் அன்னம் மிஞ்சிருந்தா அந்த அன்னத்தை நாய்க்கு போடணும். வைவஸ்வதௌ ஸ்யாம சபலௌ வைவஸ்வத குலோத்பவௌ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்ற, கருப்பான நாய் ஒண்ணு வெளுப்பான நாய் ஒண்ணு. யமதர்மராஜா கிட்ட இருக்காளா, அந்த நாய்க்கு நம்ம வந்து இதை போட்டோமே ஆனால் சௌக்கியமாக ஆனந்தமாக பரலோகத்துக்கு போறப்ப சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும். இப்படி நாய்க்கு அன்னத்தை இடணும், பசுமாட்டுக்கு துவாதசி அன்னைக்கு காலமே ஏகாசி நீங்க பண்ணிருக்கணும், துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அதே போலயே நம்ம அன்னத்தை அலம்பி இந்த கழனின்னு வச்சிருப்ப அத பசுமாடு கொடுக்கணும்னு இருக்க, இவைகள்லாம் கொடுத்தலையானால் இந்த வம்சத்துல பிதிரு தோஷம்னு இருக்க பார்த்தீங்களா, முன்னோர்களுக்கு நம்ம பண்ணாம விட்டு போனதான விவகாரங்கள், அவளுக்கு திவசம் கொடுக்கல அவை கொடுக்கல, இது எத்தனையோ விவகாரமா இருக்கும். சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது, ஏதோ போன பிறகு அதை மட்டும் பண்ணி விட்டுருப்பா, வருஷா வருஷம் அவளுக்கு ஒண்ணும் கொடுத்துருக்க முடியாது. அபுத்ரா கோத்ர ஜாமிருதாஹா, குழந்தைகள் இல்லவாளோ யாரோ போயிருந்தவா, அவளுக்கெல்லாம் என்னென்ன இவைகள்லாம் கொடுத்தா நல்லது. இப்ப என்னாச்சு, பசுமாட்டுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் பட்சிகளுக்கும் நாய்களுக்கும் அத்தனையும் மனுஷியன்தான் காப்பாத்து. அந்த சூழ்நிலை இருக்க பார்த்தா இவைகள்லாம் சுற்றுப்புறம் அவைகள்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும். இப்ப பெரிய பெரிய ஆபீஸர் அந்த மரத்தை வளர்க்கறான், வளர்த்து அதை யானை மாதிரியும் ஒரு பட்சி மாதிரியும் அதை கத்திரியால வெட்டுறான். அது மாதிரி நம்ம கையும் காலையும் யாராவது வெட்டிட்டா எப்படி இருக்கும் யோஜனை பண்ணி பார்த்தாரு. அதுக்கு உயிர் இருக்கு சுவாமி, அங்க இருக்கக்கூடியதான மரங்களுக்கு உயிர் இருக்கு, அதனால்தான் வளர்றத. அதுல வெயில் இல்லைன்னா என்ன பண்ண, நிழல் மேல விழுந்தது ஏன்னா அது சாஞ்சு வளரும். சில மரங்கள்லாம் பாருங்க அது சாஞ்சு அந்த பக்கம் வளரும், அதுக்கு என்ன அதுக்கு உயிர் இருக்குன்னு தெரியுது. அதுவும் மூச்சு காத்து விடுறது, அது காலமே கார்பன் டை ஆக்சைடு விட்டு ராத்திரி ஆக்சிஜன் விட்டு ஈடுக்கிறது அப்படின்னு சொல்றான் சயின்டிஸ்ட் எல்லாம். இருக்கட்டும், அது மனுஷனுக்கு எவ்வளவு சகாயம் பண்றா தெரியுமா. மரங்கள் நிறைய இருந்ததுன்னா மழை வரும், மழை வருமையானால் மரங்கள் மரங்கள் மறக்கும், அது அந்யோன்யாஸ்ரை. நம்ம மதுராஸ் தவிர பெங்களூரோ அல்லது மற்ற மைசூரோ அங்கெல்லாம் போனா எக்கச்சக்கமாக மரங்கள், சுங்கேரில போய் பார்த்தீங்களா, ஏன்னா ரெண்டு பக்கம் அடர்த்தியான மரங்கள் ரோடுக்கு ரெண்டு பக்கத்திலையும், மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறது. நம்ம ஊர்ல என்னடா, நம்மத்தான் இருக்கோம், மழை இல்ல. காரணம் என்ன, நாம் மரத்தை வளர்க்கல. வன மகோத்சவம்னு பண்ணிட்டு இருந்தா வனபோஜனம், இந்த கார்த்திகை மாசத்துல எல்லோரும் போய் எல்லோரும் சேர்ந்து, இந்த இன்னார் மட்டும் இல்ல அந்த நரகம் மட்டும் இல்ல, எல்லோரும் சேர்ந்து காட்டுல உட்கார்ந்து இந்த மரங்கள் கீழே உட்கார்ந்து இந்த நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல ஆகாரத்தை சாப்பிடணும், என்ன சங்கத்துல ஒரு ஐக்கமத்தியம் வரணும் அப்படின்னு சொல்லி வனபோஜனங்கள்னு பண்றதுன்னு ஒரு வழக்கம் இப்படி எல்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமோ, இதெல்லாம் பூத யஜ்யம்னு பேர். பஞ்சபூதங்கள் ஜலத்தை காப்பாற்றணும். நதியானது எப்படின்னா, நதியில நம்ம இந்த நதியை காப்பாற்றணும், நதியில எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜலத்தை விடுறது இல்ல. நதியில ஸ்நானம் பண்ணணும்னா காவேரியில ஸ்நானம் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஆத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் தான் காவேரியில ஸ்நானம் பண்ணும், நேரம் போய் காவேரியில ஸ்நானம் பண்ணப்படாது. வீட்டுல ஸ்நானம் பண்ணி அங்க போய் சங்கல்பம் பண்ணி அந்த காவேரிக்கு அர்க்க பிரதானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். அங்க கங்கையில ஸ்நானம் பண்ணாலும் எந்த எல்லா நதிக்கும் அப்படித்தான் ஒரு சந்தர்ப்பம், அப்படித்தான் நதி ஸ்நானத்துடைய மகிமை. தீர்த்த ஸ்நானம் தெரியாது, நதியை காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும், இதெல்லாம் யாருக்கு, மனுஷியனுடைய கடமை. சோ மனுஷியன் என்ன நினைக்கிறான், நான் மட்டும் சௌக்கியமா இல்ல, ஐந்து பூதங்கள்ல இருந்து நான் எல்லாத்தையும் பெறுகிறேன். காத்து வாங்கிக்கிறோ, காத்துக்கு சார்ஜ் பண்ணினா என்ன ஆகும், எவ்வளவு காத்து வாங்கிக்கிறோம் இந்த சுற்றுப்புறத்தில், எவ்வளவு நெருப்பு எவ்வளவு வாங்கிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு தினந்தோறும் கேஸ் வரல அது வரல, கேஸ் காரன் 500 ரூபாய் நோட்டு வாங்கிக்கல, என்ன விவகாரம், இப்படி கேஸ் வாங்கிக்கிறோம், இது வாங்கிக்கிறோம், நெருப்பு வாங்கிக்கிறோம், ஜலம் வாங்கிக்கிறோம், பூமியை உபயோகப்படுத்துறோம், நீங்க இவைகளுக்கு என்ன கொடுத்து. மனுஷியனானவன் 5 பூதங்கள்ல இருந்து தான் பெற்றுக் கொள்கிறானே தவிர தான் அதுக்கு என்ன பண்ணினான், கொஞ்சம் யோசனை பண்ணல. இதுதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினார், இது முக்கியமா நீ கவனிக்கணும், அவைகள் அழிஞ்சு போயிடுதுன்னா உன்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், ஆகையால் நீ அவளுக்கு பண்ணணும். பிராணிகள் வேணும் உனக்கு, பஞ்சபூதங்கள் வேணும், அவைகளுக்கெல்லாம் நதிய கெடுக்காத, நதி ஜலத்தை கொஞ்சமா கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கோ, அப்படித்தானே சொல்றது. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையே. இது பூத யஜ்யம்னு வச்சிருக்க. அடுத்தது பித்ரு யஜ்யம். இது 5 யஜ்யங்கள்ல எல்லோரும் பண்ணக்கூடியதான யஜ்யத்தை சொல்லிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் என்னால முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்னத்தை காக்காக்கு போட முடியாதா, மிச்சம் இருக்கக்கூடியதா அன்னத்தை நாய்க்கு போட முடியாதா. ஆமா சார், நான் 36வது மாடியில இருக்கேன், எப்படி இறங்கி வருதுன்னு, நீங்க ஏன் அங்கே போய் உட்கார்ந்து, உங்க அங்க போய் உட்கார வேண்டாம்னு சொன்ன. இவன் அங்கிருந்து கிராமத்தினுடைய பரிசுல இருந்து இங்க வந்து இவனுடைய வசதிக்காக உட்கார்ந்து என்னால நல்ல கர்மா பண்ண முடியலையே, உலகம் இப்படி ஆயிடுது அப்படின்னு இவன் அழுதா என்ன அர்த்தம், பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு சாயங்காலம் வந்தோன்னா மீதி அச்சத்தை கொண்டு வந்து கீழே வச்சுருங்க, நாய்க்கு அங்கே விழுந்து வந்து சாப்பிட்டு போறது. ரெண்டு நாள் நீங்க வச்சோம்னா வந்து சாப்பிடாதா நாய், அதுக்கு தெரியாதா? மற்ற பிராணிகள்லாம் கோயம்புத்தூர்ல போய் பார்த்ததுலாம் பெரிய பெரிய தொட்டி கட்டி அதுல ஜலத்தை ரொப்பி வச்சிருக்கா. ஏன்டா? யானை வந்து தீர்த்தத்தை சாப்பிட்டு போறது. ஏன்னா அங்க வேற ஒண்ணும் கிடையாது விவகாரம் முழுக்க. அங்கிருந்து என்ன அந்த மலை பக்கத்துல வந்ததுன்னா அது வந்து அது வர்றப்ப காரில் தான் நடுங்கிறதுன்னு, கார் போறதுக்கே பயப்படுறது. அந்த யானை ஏதாவது பண்ணுமோ, அது எப்படி 20 யானை ஒன்னா வருது. வந்து அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை முழுக்க சாப்பிட்டு போறது. அந்த ஊருக்கே யானை கட்டின்னு பேர். யானைக்கு கட்டி வரல, யானைய கட்டுறதுக்காக இடம் அதை வச்சிருக்க. அப்படி யானை கட்டினே அந்த ஊர் அந்த ஊருக்கு பேரு வச்சுட்டு இருக்க. இது அதனால மனுஷனானவன் மற்றவர்களுக்கு சகாயம் பண்றது, மற்ற பூதங்களுக்கு சகாயம் பண்றதுன்னு இருக்க, இது முக்கியமாக அறிந்து கொள்ளணும். இதுக்குதான் பூத யஜ்யம்னு பேர். பழைய நாள்ல எப்படி வாழ்க்கை இருந்தது, மனிதன் பாரதீயனாக இந்தூர்ல இருந்தவா எப்படி வாழ்ந்திருந்தான், அவனுடைய மனப்பான்மை என்னன்னு பார்க்கணும். இது வரைக்கும் அச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு யஜ்யம் பிதிரு யஜ்யம்னு பேர். பிதிரு யஜ்யம்னா நமக்கு முன்னோர்கள் நம்மளை காப்பாத்தினவா, நாம் யாரால முன்னுக்கு வந்தோமோ அவளுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டாமா? நீங்க பிறந்ததுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சார்? உண்மை தெரியும். ஒன்னே ஒரு ஆசை தான் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கார், நான் உயிரோட இருக்கணும், யாராவது கிட்ட வந்தா அழணும், அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. அப்படித்தானே பிறந்த? அம்மா காப்பாத்தினால இல்லையா? அம்மா தூங்கல, அம்மா படுத்துட்டு இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டு போயிருக்கள் பக்கத்துல. அப்படி இருந்து உங்களை காப்பாத்தினாலோ இல்லையா? உங்களுக்கு பசிக்கிறதா, என்ன வேணும், என்ன ஏது பார்த்து, ஏதாவது நீங்க ரொம்ப அழுதுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்தை கொடுத்து, தனக்கு தூக்கம் இல்லாத போனாலும் பசி இருந்தாலும் கட்டப்பட்டாலும் அந்த அம்மா உங்களை பெரியவளை ஆக்கினாலோ இல்லையோ? இன்னைக்கு நீங்க வந்து ஏதோ பேஷண்ட் இருக்கையில அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை காப்பாத்தாமல் இருந்தா உங்க கதி என்ன? உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, எங்க அம்மா என்ன காப்பாத்தலன்னு சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் அப்பாவானவர் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல சேர்த்து ஒரு படிப்பை படிப்பித்து கொடுத்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்கூல்ல படிப்பு தானே, ஒரு ஸ்லேட்டு பல்பம் வாங்கி கொடுத்தா போருமேங்கலையே, எத்தனை புஸ்தகம் வாங்கி கொடுத்தாரு, எத்தனை பை வாங்கி கொடுத்தார், சாக்ஸ் ஷூஸ் இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தாலோ இல்லையோ? அந்த ஸ்கூல்ல என்னென்ன சொன்னாலும் அத்தனையும் வாங்கி கொடுத்து உங்களை பெரியவாள் ஆக்கினாலோ இல்லையோ? அவளுக்கு காசு இருந்து, காசு இருந்தவா கொஞ்சம், அவ என்ன காசு இருக்க வாங்கி கொடுத்துருக்கலாம், காசு இல்லாதவாளும் கட்டப்பட்டு பண்ணினாளா இல்லையா? சரி, அதோட மட்டுமல்ல சார், உங்க தாத்தா இருந்தார், பாட்டி இருந்தார், அம்மா அப்பாவ முடியாது போனாலும் அவ ராத்திரி கதை சொல்லி உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி உங்களோட விளையாடி பண்ணினாளா இல்லையா? பழைய நாள்ல இப்ப அமெரிக்கால இருக்கா அவ, இவ ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கா, அதனால இப்ப பண்ண முடியல ரெண்டு வியாபாரம். ஆனாலும் அந்த பழைய நாள்ல பண்ணினாளா இல்லையா? அவ நமக்கு அவளிடத்துல இருந்து இவ்வளவு வசதியும் இவ்வளவு சௌக்கியத்தையும் நான் பெற்றிருக்கேனே, நான் அவளுக்கு என்ன பண்ணணும்? யோசனை பண்ணி பார்த்தேன். ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ரமோஷனோ லெட்டரோ வந்ததுன்னு வச்சுங்களேன், அவளுக்கு பார்ட்டி இதெல்லாம் கொடுக்கறதில்ல, எத்தனை பார்ட்டி உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ உங்க தாத்தாவுக்கோ கொடுத்தா அது சரியாக உங்க வாழ்க்கையில? யோசனை பண்ணி பார்த்தேன், எவ்வளவு கொடுக்கணும்? ஒவ்வொரு கணமும் உங்களை காப்பாத்திருக்காள. எத்தனை நாள் தூக்கம் வரலன்னா தாத்தா கதை சொல்லி தூங்க வச்சிருப்பேன், அவன் கவனிக்கவே இருந்தே இல்லையே, அவளை பத்தி போயிடுது, அவ பிராணன் விட்டா போயிட்டா சார். ஏன் அவ ஏதோ தப்பு பண்ணியா போல, நம்மளை விட்டு அவ போனதுனால அவ தப்பு பண்ணினா போலன்னு நீங்க பேசிட்டு இருக்க. நான் என்ன பண்ணினேன் அவளுக்கு, அவளுக்கு இவ்வளவு நல்லது பெற்றிருக்கேனே, நான் என்ன பண்ணினேன்? இந்த ஒரு அபிப்பிராயத்திலிருந்து வந்ததுதான் பித்ரு யஜ்யம். அவளுக்கு நீங்க என்ன பண்ற, பிரம்மயஜம் பண்ணும் பொழுது தினந்தோறும் ஜலத்தை விடுறது, லோகத்துல கிடைச்ச ஜலத்தை விடுறது. அவளை நினைச்சுன்னு ஒரு தர்ப்பணம் விடுறதுனால என்ன கெட்டு போயிட்டா, உங்களுக்கு ஏதாவது நட்டம் வந்திருக்கா? அமாவாசை தினைக்கு எள்ளும் ஜலத்தை விட்டுருக்கேன், வேற ஒண்ணும் இல்லையே. அதே போலயே ஒரு சார்த்தம் ஒரு திவசம்னு வந்தது, ஏன்னா அவளுக்கு ஏதோ படைச்சு இந்த பிராமணால கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு நாள் வருஷத்துல. இதனால என்ன, நீங்க ஒரு நாள் வருஷத்துல திவசம் கொடுத்த இல்லையானா அவளுக்கு ஒரு வருஷம் அன்னம் கிடைக்கிறதா தேவலோகத்தை, அவளுக்கு பிதுலோகத்தில் வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணும் குழந்தை. அப்படி வருஷம் ஒரு தரம் பண்றது விட்டு போயிருக்குமே ஆனால் என்றதுல அந்த மகாலயம்னு வந்து பார்த்தேன், அந்த மகாலயத்தில் அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவளுக்கு பண்ணினால் அவளுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்கும். அவ என்ன ஆகும், சௌக்கியமா இருதுன்னு சொல்லுவா. அவள நீங்க இந்த அட்ரஸ்ல இருக்கள், இந்த ஊர்ல பிறந்தேள், அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு இருக்க, வாஷிங்டன்ல பிரசிடன்ட் வந்திருக்காரோ இல்லையோ அவருடைய இதுக்கு போய் நீங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ அன்னைக்கு திவசம் தினமா இருந்தா நீங்க இந்த உலகத்துல அதை விட்டு அவள விவகாரம் முழுக்க. ஆனா அவ காத்துன்னு இருக்கா, இவ ஏதாவது கொடுக்க மாட்டானா, அந்த சந்தர்ப்பம் வச்சு இவ நன்னா இருப்பான்னு சொல்லுவமே. அவ நன்னா இருப்பான்னு நினைச்சா நிஜமா நம்ம சௌக்கியமா இருப்போம், வேற ஒண்ணும் இல்ல. இவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு இல்ல, யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ கொடுத்துருக்கா சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா என்ன. உங்களுக்கு நின்ன சௌக்கியமா இருக்கு, இன்னைக்கு ஏதோ ஒரு லாபம் வந்திருக்கேன்னா இதை யார் பண்ணாலும் அவன் சௌக்கியமா இருக்கட்டும் நினைக்கிறதோ இல்லையா, சாதாரணமா அவ என்னன்னு தெரியாது போனாலும். அதே போலதான் பிதிரு தேவதைகளுக்கு நம்ம இன்னார் இருக்கோம், இன்ன பிறந்திருக்கோம், இன்ன கட்டப்பட்டிருக்கோம் தெரியாத போனாலும் அவ சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு சரீரம் சௌக்கியமா இருக்கும், மனசு சௌக்கியமா இருக்கும். வயத்துல வயசு வலி முதல் போலையும் வியாதிகளோ குழந்தைகள் இல்லாத போதுங்கிற ஒரு தோஷங்களோ இவைகள்லாம் பரிகாரம் ஆகும். இது பிதிரு இயக்கம். இப்போ ஒரு மனுஷன் பிதிரு இயக்கத்துக்கு என்ன பண்ணணும், மரணானந்தரம் அவளுக்கு அந்த ஒரு வருஷம் பண்ண வேண்டியதான காரியங்களை பண்ண வேண்டியது, அமாவாசை அன்னைக்கு ஒரு தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டியது, அதோட மட்டும் இல்லாமல் அவன் திவச தினத்தின் எண்ணிக்கை காலமானாலும் அன்னைக்கு அவளுக்கு ஏதோ பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது. இதை பண்ணினா இதுக்கு பித்ரு யஜ்யம்னு பேர். நீங்க அவளுக்கு மட்டும் பண்ணல சார், அந்த வம்சத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பண்ணிருக்க. எங்க அப்பாவுக்கு தான் திதின்னு சொன்ன அப்பாவை மட்டும் இல்ல, அப்பா அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அதோட மட்டுமல்ல அப்பாவுக்கு அம்மா, அம்மா அப்பா ஆத்துக்காரி, அப்பா அப்பா அவருடைய ஆத்துக்காரி, அவருடைய ஆத்துக்காரி அவளுக்கெல்லாம். அது இல்லாம யாராரு போனாலும் அவளுக்கெல்லாம், பேர் இல்லாம ஊர் இல்லாம போயிட்டாலோ இல்லையோ, சில சமயத்துல ஒன்னும் தெரியாது, ஏரோப்ளைன்ல இருந்து கீழே விழுந்து பிராணம் விட்டான் என்ன பண்றது, எந்த தேதியில போனா ஏரோப்ளைன் ஆறு மாசம் அப்புறம் தான் கண்டுபிடிச்சான். எங்கடா பண்ண கண்டுபிடிக்கல, அது சமுத்திரத்துல போச்சுன்னு கண்டுபிடிச்சான். ஏன்னா ஏதோ ஒரு மீன் அதனுடைய ஒரு பார்ட்ட டாக்டர் எடுத்தான், அந்த பார்க்ல இந்த பேர் இருந்ததா, ஓஹோ இதுதான் சாப்பிட்டது, ஆகையில சமுதாயம் தான் போச்சு ஆறு மாசம் ஆனப்புறம். இது வரைக்கும் ஆறு மாசம் அவர் திண்டாடிண்டே இருந்தார், பதையா இருக்க கவலைப்பட்ட கேட்டா என்ன தெரியும், நீ ஏன் பிளேன்ல போலன்னா. அதுக்கெல்லாம் சந்தேகம், இன்னைக்கு சமாதானம் உண்டோ கிடையாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம முன்னோர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்தது, நான் யாராரிட்டிருந்து நன்மையை அடைஞ்சேனோ அவளுக்கெல்லாம் நான் பிரதிவாரம் கொடுக்கணும். இது பித்ருயஜ்ஞம். தேவயஜமாச்சு, பிரம்ம யஜ்யமாச்சு, பூத யஜ்யமாச்சு, பிதிரு யஜ்யம். அடுத்தது மனுஷ்ய யஜ்யம். மனுஷ்யன் மனுஷ்யனுக்கு உதவணும், ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட்ல இருந்தா தானம்னு வந்தது. நம்ம நமக்கு எவ்வளவு சம்பாதி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் சார், நான் சும்மா யாரும் கொடுக்கல, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா சம்பாதிச்சா காசு வரத்துக்கு தான் கஷ்டப்பட்டிருக்கேன், அது சந்தோஷமா இருக்கணுமே, என்ன பண்றதுன்னு. நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்கள கொஞ்சம் கொடுங்கடா. ஒரு மனுஷன் 100 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் தானம் பண்ணணும். சுக்கராச்சாரியர் அந்த நீதிகளை சொல்லிருக்க, 1/5 கவர்மெண்ட்டுக்கே இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன் சார், 33%, இது வேற நான் கட்டினா என்ன பண்றது, இப்படி எல்லாம் கேட்கப்படாது. அவன் என்ன பண்ணணும், தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல 16ல் 1 பங்கு கொடுங்கன்னு பழைய நாள்ல வச்சுருந்தார் ராஜாக்கள்லாம். நீங்க ஜபம் பண்ணினாலே ஜபத்துல 16ல் 1 பங்கு ராஜாவுக்கு சேரணும். அதே வழியே நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதெல்லாம் 1 பங்கு முன்னால அதை கொடுத்துட்டு தான் அப்புறம் வாங்கிப்பான். இப்ப எல்லாம் புடிச்சுண்டு கொடுக்கறான், ஆபீஸ்ல என்ன பண்றான், அதை புடிச்சுண்டு மிச்சம்தான் இப்ப கொடுக்கறான். பழைய நாள் அப்படி இல்ல, வாங்கி கொள்றப்பவே சார் இது ராஜாவுடைய பாகம் அப்படின்னு புடிச்சுண்டு தான் கொடுத்துட்டு தான் மீதி வாங்கிப்பான். ஜனங்கள் இடத்துல அவ்வளவு ஒரு மரியாதை இருந்தது. ஏன்னா ராஜா சௌக்கியமா நமக்கு இருந்தா தானே நமக்கெல்லாம் நல்லதை பண்ணுவார். ராஜா எப்படி இருந்தார், 1 பைசா நான் கொடுக்க நான் எடுத்துக்க மாட்டேன், ஜனங்களுக்கு நன்மையை பண்றதுக்கு. தர்மராஜாவை ஒருத்தர் வந்து கேட்கிறார், இது போல நீங்க காசை கொடுத்தேன்னா நான் அதை இன்னொருத்தருக்கு கொடுத்து விட்டு நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னா தெரியுமா தர்மராஜா, இது என்னுடைய காசு இல்லப்பா, அது இது ஜனங்களுடைய காசு, அரசாங்கத்துக்கு நீ ஏதாவது பண்ணு அப்புறம் நான் உனக்கு அதை கொடுக்கறேன். என்ன பண்ண முடியும்? அவன் தொம்மை கூத்தாண்டி அந்த கயர் மேல ஏறி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறி இது பண்ணுவாளே இல்லையோ. அந்த ராஜாவை போய் கேட்டான், கேட்டான் ராஜாவை கேட்டா கொடுப்பாருன்னு நினைச்சான். நான் சும்மா கொடுக்க மாட்டேன், நீங்க இது பண்ணுன்னா சரின்னு பண்ணினான். அன்னைக்கு சாயங்காலம் அத்தனை பேர் இதற்கும் ஒரு மணி நேரம் அவளுக்கெல்லாம் சௌக்கியமா வரும்படி அவ சிரிச்சுட்டு இருக்கும்படி பண்ணினா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்? அதுக்கப்புறம் ராஜா கொடுத்தார் இருக்க காசு. அந்த கதை வேற. அப்புறம் என்ன ஏற்று இப்ப வேண்டாம், அந்த பாரதம் சொல்றப்ப சொல்லுவோம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ராஜாவா இருக்கிறவன் எப்படி இருந்தா இந்த காசை அனாவசியமாக தன் இஷ்டமா இத்தனை கொடுக்கப்படாது. அது ஜனங்களுடைய காசு, அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படிதான் உபயோகப்படுத்தணும். தனக்காக எடுத்துக்கிறது இல்ல, தான் எவ்வளவு சொல்லி இருக்கோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல தான் உபயோகப்படுத்தப்படாது. அதனால ராஜான்னு நான் சொல்லல, நம்ம ராஜாக்கள்லாம் ராஜர்ஷிகள், ரிஷி மாதிரி வாழ்ந்தார்கள். நல சக்கரவர்த்தியோ தர்மராஜாவோ அவெல்லாம் பாத்ராஜாளையனால் ராமனோ எப்படி வாழ்ந்தார்? சொகுசாக ஆனந்தமாக வாழ்க்கை நம்ம வாங்குறோம் வாழணும்னு வாழவே இல்லை. அதனால மனுஷியாளுக்கு நம்ம சகாயம் பண்ணணும்ங்கிறது முதல்ல. முக்கியமாக கிரகஸ்தாசிரமத்தில் பிரம்மச்சாரிக்கு அன்னத்தை இடணும். பிரம்மச்சாரியா இருக்கிறவா என்ன பண்ண, அவளுக்கு வேதாத்தியனம் படிக்கிறதா, படிக்கிறவாளுக்கு சகாயம் பண்ணும். ஸ்கூல்ல யாராவது படிக்கிறா, பீஸ் கட்ட முடியல, நம்மளால முடிஞ்சது பண்ணுங்க. எல்லா பீஸும் உங்களாலேயே கட்ட முடியாது, இதை முடிஞ்சது சகாயம் பண்ணுங்க. நோட்டு வாங்கி கொடுங்க, பசங்க கிடக்க பண்ணலாமோ இல்லையா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடி பண்ணுங்க. அதே போலயே மற்ற பதார்த்தங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம்னா போய் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒதுக்கி கொடுங்க. இப்ப 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது, அதை ஒதுக்கி கொடுக்காது, பழைய நோட்டை கொடுத்துறேன்னு சொல்ல. விவகாரம் என்னன்னா அது அவளுக்கு, இது ஜனங்களுக்கு நம்மளால முடிஞ்சது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஜனங்கள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும். இது ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், சம்பிதா தேயம், எத்தனை சொல்லியிருக்க வேதங்கள்ல. சோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்ததுதான் அவளுக்கு கல்யாண பத்திரிகை வச்சா போய் ஏதோ நம்மளால முடிஞ்சது உங்களை இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லலையே. ஆனா மனுஷியாளுக்கு சகாயம் பண்ணணும். கிரகஸ்தனா இருக்கிறவன் பிரம்மச்சாரிக்கு அன்னத்தை இடணும், படிக்கிற வாழ்க்கை ஹெல்ப் பண்ணணும். சன்னியாசிகளை ஹெல்ப் பண்ணணும், சன்னியாசிகளுக்கு பிக்ஷை இவன் தான் போடணும், அவ சமைச்சுக்க விடாது. இங்க சமைச்சுக்கிறேன், நானே சமைச்சுக்கிறேன், எனக்கு வக்கடையா சமைச்சுக்கிறேன், சன்னியாசி இன் மேல சன்னியாசம் என்ன என்ன, அவனும் இந்த மேல கத்திரிக்காய் கிடைக்கல வெண்டைக்காய் கிடைக்கல, நான் என்ன பண்றது, எனக்கு இதுதான் இஷ்டம், அது மாட்டாதான் நன்னா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா சன்னியாசம் இல்ல. ஆயிரம் சன்னியாசிகளுக்கு யார பிச்சை போடணும், கிரகத்தன் போடணும், எல்லாம் உங்க டியூட்டி. ஒரு மனுஷன் யாருக்காக வாழணும் சார், இத்தனை பேருக்காக, நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்ததான பிதிருதேவதைகளுக்காக, உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காக தேவதைகளுக்காக, அதே போலயே எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காகவும், தனக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்காகவும் பிரம்மயஜம், பஞ்சபூதங்கள், பட்சிகள், பசுக்கள், பூச்சிகள், அவைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காக பூதயஜம், மனுஷியாள்லாம் சௌக்கியமா இருக்கணும், நம்மளோட எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக மனுஷயஜம். இந்த 5 யஜ்யங்கள் எல்லோரும் பண்ணணும், புருஷாலும் பண்ணணும், ஸ்திரீகளும் பண்ணணும், அந்தணர்களும் பண்ணணும், அந்நியர்களும் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷியனுடைய ஒரு டியூட்டி, அவருக்கு எவ்வளவு வருதோ அவது. உங்களுக்கு மாசத்துக்கு 5,000-10,000 தான் வருதுன்னு, அதுல கொஞ்சம் கொடுங்க. ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் உங்களுக்கு வருதா, கொடுங்க, அதுல கொடுங்க, யார் வேண்டாம்னு சொல்ல. நம்மளா மனசுல தீர்மானம் பண்ணிக்கணும், எவ்வளவு வருதோ அதுல ஒரு பங்கு சில பேருக்கு கொடுப்போம். அந்த கொடுக்கறது எப்படி, ரெண்டு விதமாக. உங்களை விட கீழ்நிலையில இருக்கிறவாளுக்கு பண்ணக்கூடிய தானம் ஒண்ணு, அது சாதாரணமான தானம், அது மனுஷிய யஜ்யத்துக்குள்ள சேர்ப்பது. இன்னொரு யஜ்யம், வேதாத்தியனம் பண்ணினவா, சாஸ்திரங்கள் வாசிச்சவா, அனுஷ்டானத்தோட இருக்கிறவா, உபாசகாலா இருக்கிறவா, அவளுக்கு தானம். இது எதுக்குன்னு, அவ மறுபடியும் மறுபடியும் பண்ணினா லோகத்துல மனுஷியாளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு மகான பாத்திரையானால் உங்க மனசு நிம்மதியா, அதுக்காக அவளுக்கு தானம் பண்ணணும். இந்த 5 யஜ்யங்கள் யாரு பண்ணலாம், இது என்னால பண்ண முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு லிமிட் வச்சிருந்தேன், ஒரு நாளைக்கு 4,000 தான் வாங்கணும்னு வச்சா, உங்களுக்கு 4 லட்சம் நாளைக்கு வேணும் கல்யாணம்னா என்ன பண்ணுவேள், அது வேற லிமிட் வைக்கலையேனா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க, அது உங்க மனசு நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். இப்படி நீங்க பண்ணினேன்னு வச்சுங்களேன், உலகமெல்லாம் க்ஷயமா இருக்கு. இப்படி பண்ணினா இதுதான் நிஜமா அம்பாளுக்கு பிரியமானது. பஞ்சயஜ்ஞ பிரியா என்ன பஞ்சயஜ்யங்கள் என்னதுன்னு தேவதா ரீதியாக வேதத்துல சொன்னதான அக்னிஹோத்திர தசபூர்ண மாச சாதுர்மாச பசு சோமம் எனக்கூடியதான அஞ்சு யஜ்யங்கள் அது ஒரு அர்த்தம். ஸ்மிருதியில சொல்லிக்கக்கூடியதான பிரசித்தமான யஜ்யங்கள் தேவயஜம் பிரம்மயஜம் பூதயஜம் பிதயஜம் மனுஷயஜம். இது ஏன் சொன்னேன்னா லங்கா சாஸ்திரம கிரந்தத்துல மறுபடியும் இது வராது. இது எண்ணியோட இதனுடைய விவகாரம் க்ளோஸ். இது மேல சொல்ல மாட்டேன். ஏன்னா எது பாஷ்யக்காரர் எது சொல்லியிருக்காரோ முக்கியமா எது இருக்கோ இதை தெரிஞ்சுக்கணுமோ அது இங்க தெரிஞ்சுட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பாஞ்சராத்திராகமத்தில் இன்னொரு செட்டு சொல்லியிருக்கு. அது என்ன? அபிகமனம் உபாதானம் இஜ்ஜா ஸ்வாத்தியாய யோகம் இத்யுக்தா பஞ்சவிதா பூஜாவா. பகவானுக்கு பண்ணக்கூடியதான பூஜை. கிராமாந்தரத்தில் என்ன பண்ணுவா? கோவிலுக்கு போன காலம்பரை எழுந்தன்மே குளிச்சு விட்டு கோவிலுக்கு போவா. கோவிலுக்கு போயிட்டு கோவில வெளியில் இருக்க பிராகாரங்கள்லாம் பெருக்கி விடுவா. சுவாமிக்கு நந்தவனத்திலிருந்து புஷ்பத்தை கொண்டு வந்து அதை பறிச்சு அதை பூவா கட்டி மாலையா கட்டி கொடுப்பா. அத சுவாமிக்கு எவ்வளவு சகாயம் பண்ணியிருந்தாருமா. அவளுடைய மனசுல என்ன எண்ணம்? இந்த பகவான் என்ன காப்பாத்துறாருங்கிற எண்ணம். இதுதான் நிஜமான பூஜை. பூஜைன்னா என்னது? அது ஒரு விவகாரம். பூஜைன்னா இவன் எல்லாம் என்ன செஞ்சா புஷ்பத்தை போட்டு ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நமஸ்காரம் பண்ணினா பண்ணலாம் இல்லன்னா கண்ணத்தை தொட்டுண்டா சரி. இப்ப மாடானா என்ன பண்றான்? சுவாமிக்கு முத்தம் கொடுக்கறான். முத்தம் கொடுக்க அப்படிங்கிறான். இது வந்து தெரியாததுனால அவளை தப்பு சொல்லவே கூடாது. அவளுக்கு தெரியல எப்படி பூஜை நீங்க சொல்லி கொடுத்துடா. சொல்லிக் கொடுக்காம அவளுக்கு ஏதோ தோணிட்டு பக்தியோட தானே பண்ணிட்டு இருக்கான். சொல்லிக் கொடுக்காது நம்ம தப்பு. உங்களை கேட்டா அவ வந்து என்ன கேட்கல சார். அவளுக்கு தெரியாது தானே சார், கேட்கணும்னு கூட தெரியலையே. பக்கத்துல விக்கிரம் பண்றா இவா பண்ணிட்டு இருக்கா அவ்வளவுதான். கோவிலுக்கு போறப்ப ஸ்கூட்டர்லயே இருந்துட்டு பின்னால இருக்கிறமா அப்படியே அப்படிங்கிற தப்பா ரைட்டா. அந்த அம்மாக்கு பக்தியோட தானே பண்ணிட்டு இருக்கா. நீங்க அந்த அம்மாவை பாக்குற பார்த்தது இல்லாத மட்டுமல்ல கமெண்ட் அடிக்கிறல. அப்ப இல்லையே சார், நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவளுக்கு சொல்லி கொடுத்துடல. பூஜைன்னா என்னதுன்னு சொல்லி கொடுத்துடல. அவ கேட்கல தெரியல. ஒருத்தர் பண்றது பார்த்தா இன்னொரு அம்மா பாக்கிற கொஞ்ச நாள் அனுப்புற இதுதான் பூஜைன்னு நினைக்கிறேன். விவகாரம் என்ன? மூணாவது பூஜையானது ஐந்து விதம். அபிகமனம் உபாதானம் இஜ்ஜா ஸ்வாத்தியாய யோகம். தினந்தோறும் கோவிலுக்கு போவா, கோவில்ல பெருக்குவா, கோவில நீட்டா வச்சுக்கணும். கோவில்ல நீட்டா வச்சுக்கணும்னு சொல்றது பார்த்தா நம்ம இந்த ஊர்ல இருந்து மற்ற ஊருக்கு போனாதான் தெரியும். ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இப்படி ஊருக்குள்ள போனால் அமெரிக்கா அந்த ஊர்ல அவ கோவில மெயின்டைன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புத்தி வரும். ஸ்பிக் அண்ட் ஸ்பான் ஒரு சின்ன தூசி கூட வராது. அப்படி வச்சுட்டு இருந்தா நம்ம ஊர்ல பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? கோவில வந்து அந்த கிராமத்துல பை டர்ன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நான் பெருக்கிறேன், திங்கக்கிழமை நீங்க பெருக்கணும். ஒவ்வொரு வீட்டுலயும் வரிசையா வந்து பெருக்குவா. கோவில் சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் நந்தவனத்தை வந்து புஷ்பத்தை கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை வரிசையாக தொடுத்து அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு கொடுப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த நந்தவனத்தை மெயின்டைன் பண்ணுவா. அதுக்கப்புறம் என்னன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணும் பொழுது இவெல்லாம் சேர்ந்து படிப்பா. உள்ள உட்கார்ந்து இப்ப என்னமா அவரோட இப்படி இப்படி பண்ற, நீங்களாம் பாட்ட கண்ணை மூடிக்கிற. கோவிலுக்கு போனா தான் கண்ணை மூடிக்கிறான். அதேதோ மாலுக்கு போனாலும் எங்க மூடினாலும் லாபமாவது இருக்கும். இல்லாத வேண்டாத பொருளை கண்ணை தேடி விழாம கோவிலுக்கு போனாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே கம்முன்னு அப்படியே போறோம். எங்க பார்க்கணுமோ அங்க பாக்கறது இல்ல. பகவான பார்க்கணுங்கிறதுக்காக தானே கோவிலுக்கு போனேன். கற்பூரகாரத்தை இவர் எடுத்ததுமே இவர் கண்ணை மூடிட்டார். இது வரைக்கும் இருட்டா இருக்கியா கருவறையில என்ன கற்பூரஹாரத்தை காட்டுறேன் ஒழுங்கா பாருங்க உங்க மனசுல நிறுத்துங்கோ அப்படிங்கறதுக்காக கற்பூரஹாரத்தை என்ன கற்பூரத்தட்ட கையில எடுத்தா கண்ணை மூடி அப்படியே பாக்கிறோம். என்ன பண்ற தெரியல. நம்ம பூஜைன்னா என்னதுன்னு சொல்லி தரணும். இஜ்ஜா அதுக்கப்புறம் சுவாத்தியாயம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு சுவாமியை பார்த்தவர் ஒரு பிரதட்சிணம் பண்ணி ஒரு தூணுட்ட உட்கார்ந்து ஒரு ஸ்லோகமோ ரெண்டு ஸ்லோகமோ பகவான நினைச்சு கண்ணு முழுண்டு அந்த பகவான் ஸ்வரூபத்தை மனசுல நினைச்சுண்டு வரணும். சில பேர் சொல்லுவா கோவிலுக்கு போனேன்னா ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு வழக்கம்னு சொல்வாளோ இல்லையோ. எதற்காக? இங்க இருந்து வந்தது. இந்த பஞ்சராத்திர பஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லுக்கு பூஜைன்னா என்ன, கோவிலுக்கு எப்படி போறது? அபிகமனம், கோவிலுக்குள்ள போய் கோவிலை சுத்தப்படுத்துறது. உபாதானம், கோவிலுக்குள்ள போய் பகவானுக்கு வேண்டியதான பொருள்களை சம்பாதிச்சு கொடுக்கறது. என்னது? நந்தவனத்திலிருந்து புட்பத்தை கட்டி கொடுக்கறது, தொடுத்து கொடுக்கறது, ஊதுவத்தையை வாங்கி போய் கொடுக்கறது, பகவானுக்கு நெய்ய வாங்கி போய் கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணலாமோ? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கால் கிலோ நெய் பசு நெய்யை கொண்டு போய் சுவாமி கொடுக்கலாமோ இல்லையோ? நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டாம், அந்த இதுலயே போட்டுட்டு ஊத்திட்டு வரலாமோ இல்லையோ? என்ன ஆக போறது? அந்த சுவாமி உங்களுக்கு மட்டும் இல்ல சார், வரவாளை எல்லாரையும் காப்பாத்துறேன். அதனால இவைகள் என்ன பண்ண, இது உபாதானம்னு பேர். அதுக்கு அடுத்தது இஜ்ஜா, ரெகுலரா பூஜை பண்றது. சுவாமிக்கு மந்திரத்தை நீங்களே சொல்லுங்க, தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்க. அதே போலயே சுவாமி பூஜை பண்ண பட்டர் பூஜை பண்ணிட்டே இருக்கிறப்ப நீங்களும் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன, சுவாத்தியாயம், கோவில பிரதட்சணம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு ஸ்லோகமோ மூணு ஸ்லோகமோ சொல்லிவிட்டு மனசுல அந்த கோவிலுடைய அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தை மனசுல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி திரும்பி வரணும். அஞ்சு லட்சணம் இருக்கு, அதான் பஞ்ச யஜ்யம். அபிகமனம் ஒன்னு, உபாதானம் ரெண்டு, இஜ்ஜா மூணு, சுவாத்தியாயம் நாலு, யோகம் அஞ்சு. யோகம்னா கண்ணை மூடிட்டு பகவானை தியானம் பண்றது. இத்யுக்தா பஞ்ச விதா பூஜாவா, பூஜைகள்னா என்னதுன்னு கேட்டல. பூஜைன்னா என்ன? இது கொஞ்ச நேரம் தான், பூஜையை பத்தி நாலு மணி நேரம் பேசலாம், அத்தனை விஷயம் இங்க இருக்கு. இது முழுக்க சொல்லியிருக்கா, வேண்டாம் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கு அடுத்தது குலாகமே கேவலோ யாமலோ மிஸ்ரஹ சக்கரயுக்வீர சங்கரஹ இது பஞ்சவிதா பூஜா. கேவலமான பூஜை, யாமலமான பூஜை, மிஸ்ர பூஜை, சக்கரயுக் பூஜை, வீர பூஜா. அப்படின்னு ஒவ்வொன்றும் பூஜையை பத்தி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் வீர பூஜை இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் குலாகமத்துல சொல்லியிருக்கு. நித்யா தந்திரத்துல ஹேதிபிஹி மத்தியமாத்யம் ஸ்யாத் த்விதீயம் நவயோனிஷு இத்தி ஆரம்ப்ய இதி பஞ்ச பிரகாராச்சா ப்ரோக்தா சர்வார்த்த சித்திதா அப்படின்னு ஐந்து விதமான பூஜைகள் சர்வார்த்த சித்திதா, மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான பூஜைகள் விசேஷமாக சொல்லியிருக்கு. ப்ருஹத் தந்திர கௌமுத்யாம் தன் மூலகே மந்திர மகோததௌ, மந்திர மகோததின்னு ஒரு கிரந்தம். மகோததின பெருங்கடல்னு அர்த்தம். மந்திர மகோததி, எல்லா மந்திரங்களும் ஏழு கோடி மந்திரங்கள் அதுல போட்டிருக்கு. சப்த கோடி மகா மந்திரங்கள் அத்தனையும் மந்திர மகோததியில இருக்கு. அத்தனை தேவதைகளுக்கும் ஏண்டா, யாருக்கு எதுல இஷ்டமோ அதுல. ஒரு சுவாமியை வசத்தி ஒரு சுவாமியை கம்மின்னு சொல்லப்படாது. விஷ்ணு தான் வசதி, சிவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது. சிவன் தான் வசதி, விஷ்ணு பேரே சொல்லப்படாதுன்னு சொல்றது. அம்பாள் தான் வசதினு சொல்றது. இதெல்லாம் தப்பு. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அக்னி யமம்மா தரிஸ்வானமாஹு, ருக்வேதம் சொல்றது. இருக்கக்கூடிய தெய்வம் சத்துன்னு ஒண்ணுதான். அந்த ஒரு சத்தானது பல உருவங்களை எடுத்திருக்கு, ஏன்னா பலவிதமாக நினைச்சதுனால. கிருஷ்ணனை எப்படி தியானம் பண்ணிருக்கா? வெண்ணை சாப்பிடுற கிருஷ்ணனாகவும், தவிழ கிருஷ்ணனாகவும், அந்த கிரிதாரியாக மலைய கையில வச்சுருக்கிற கிருஷ்ணனையாகவும், ராதா சமேதா கிருஷ்ணா பக்கத்துல ராதையோடு இருக்கக்கூடியதான கிருஷ்ணனையும், ருக்மிணி சத்யபாமா சமேதமாக ரெண்டாவது கருமையிலும் கையில போட்டு அந்த கிருஷ்ணனை பார்த்தேல இருக்கு. ஒண்ணுமே இல்லாம வெறும் அவருக்கு வெறும் நெமல், அந்த மயில் தோகை இருக்கு பார்த்தேல, அந்த தோகை தான். வெறும் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா ஒரு மாலை போட்டு அப்படியே அழகா இருக்க. புல்லாங்குழல் வச்சுட்டு ஒரு கிருஷ்ணர் இருக்க, அவர் காலை வந்து ஒரு பசுமாடு வந்து நக்கிண்டே இருக்கு. அந்த பசுமாடுக்கு ஒரு டவுட் வந்துருக்கான், ஊர்ல இருக்கிறவெல்லாம் இங்க வந்து இவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்றான், அந்த கால என்ன இருக்குதுல, ஊர்ல இருக்கிறவெல்லாம் நமஸ்காரம் பண்றான், ஏன்னாலும் பாக்குறேன் அப்படியே நினைச்சேன். அதை நக்கி பார்த்ததான் இவர் பாக்காரு, பண்ண ஏதோ ஒண்ணு அதுல இருக்கா தூசியாதான் போட்டமே அறிவர். அந்த ஒவ்வொரு பிராணிக்கும் அந்த கிருஷ்ணன் இடத்துல ஒரு இது பாருது. சரதுத்பல்ல மல்லிகா, ஒரு நாளைக்கு பௌத்திர பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு புல்லாங்குழலை வீசின ஊசின ஊதினார், அத்தனை ஸ்திரீகளும் அத்தனை ஜனங்களும் ஓடி வந்துட்டார் அந்த பகவானுடைய புல்லாங்குழலை கேட்டு. அதுக்கப்புறம் தான் ராசலையில் நடந்தது, அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சந்தரே நங்கனா இத்தமா கல்பித்தோ சஞ்சகோ வேணுனா கோபகி நந்தனா. எவ்வளவு அழகா பாடின, ஆனா கிருஷ்ணன் இப்படித்தான் தியானம் பண்ணணும்னு இருக்கா எப்படியாவது நினைக்க. ராமனை சீதாராமனா பார்க்கலாம், வெறும் ராமனா பார்க்கலாம், ராமன் நின்று ராமன் லக்ஷ்மணன் சீதை முன்னால அனுமார் இருக்கா போல பார்க்கலாம், பட்டாபீடத்தில் அவர் ஆனந்தமாக பத்மாசனத்தில் உட்கார்ந்து பத்ராசனத்தில் வாமே பூமி சுதா புரஸ்ட ஹனுமான் பச்சா சுமித்ரா சுத சத்ருக்னோ பரதச்ச பாஸ்பதலையோ வாயுவாது கோணே சுதா சுக்ரீவச்ச விபீஷணச்ச யுவராட் தாராசுதோ ஜம்பவன் மத்தியே நீலகரோஜ கோமலம் ராமம் பஜே சியாமல. அப்படி பார்க்கணும் வேண்டாம் சொன்னேன், எந்த உருவத்திலேயாவதும் பார்க்கலாம், எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அப்படி பாருங்க. ஆனா அந்தந்த ஸ்வரூபத்துக்கு தனித்தனி மந்திரங்கள் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணும்னு சொன்னா அதை பார்க்கறதுக்கு தனியான ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதான கிரந்தம் மந்திர மகோதரி. ஏன்னா மனுஷியாளுடைய மனசு பலவிதமா இருக்க, பலவிதமான மனசுகளுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடியதான பல உருவங்கள், ஒவ்வொரு உருவமும் நமக்கு பிரத்யட்சமாக வேண்டியதான ஃபார்முலா, மேஜிக் ஃபார்முலா மந்திரம். அதுக்கு அங்கநியாசம் என்ன, கரநியாசம் என்ன, தியானம் என்ன, அத்தனையும் 7 கோடி மந்திரங்கள் கணக்கெட்டு இருக்க மந்திர மகோததியில. அந்த மந்திரம் அதுக்குத்தான் இன்னொரு மந்திரம் பிருஹத்தந்திர கௌமுதினு பேர். மந்திர மகோதத்தில் ஆசுரி ஆதுரி சைத்தகி தௌர்போதி திராசி சாதன பாவினி இது கதிதாவா. 5 யஜ்யங்கள், ஆசுரி யஜ்யம், சௌத்தகி யஜ்யம், தௌர்போதி யஜ்யம், திராசி யஜ்யம், சாதன பாவனா அப்படின்னு. சாதனா பாவனி அப்படின்னு சாதனம் எப்படி பண்றது, பகவான நாம் பார்க்கறதுக்கு நான் எப்படி சாதனம் பண்ணணும், என்ன பண்ணணும், சில பேர் சாப்பிடாம பண்ணணுமா, உபவாசம் இருந்து பண்ணலாமா, 2 கையும் மேல தூக்கிட்டு ஜபம் பண்ணலாமா, 4 பக்கத்திலையும் நெருப்பு வச்சுட்டு நடுவில் உட்கார்ந்து ஜபம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் யஜ்யங்கள் இவைகள்லாம் இருக்கு. அந்த யஜ்யங்களா அவைகள்லாம் சொல்லுச்சு. அக்னிஹோத்ரே ஹூயமான துக்தாதி ரூபா ஆபஹா சோமத்யு பிருத்திவி புருஷ யோஷித் ரூப குண்ட பஞ்சகே புன புனர் ஹூயந்தே ததா தாயேவ ஆபஹா சரீரபாவம் பஜந்தி இது உபனிஷத்து ரம்மத்யாத்யதிகரணே ததந்தர பிரதிபத்தௌ ரம்மதி சம்பரிஷ்வக்த பிரஸ்ன நிரூபணாத்யாம் அப்படின்னு சூத்திர பாஷ்யத்தில் இதை பத்தி சொல்லியிருக்கு. ஸ்பஷ்டோயம் விஷய தே பஞ்ச யஜ்ஞாவா இப்படின்னு பஞ்சாக்னி வித்ய அப்படின்னு ஒரு வித்ய சாந்தோக்கியோபனிஷத்தில் விஸ்தாரமாக இருக்கு. ஒரு மனுஷன் இங்க யாகம் பண்ணினானேயானால் அவன் மறுபடியும் அடுத்த பிறவி, இங்க காலமாயிடுற அளவு இல்லையா, காலமான பிறகு அடுத்த பிறவி வரைக்கும் அவன் எங்கெங்க போறான், எப்படி போறான், யார் அழிச்சுன்னு போறான், அந்த ஊர்ல போய் என்ன பண்றான், மறுபடியும் எப்படி இந்த ஊருக்கு திரும்பி வரான், இந்த ஊருக்கு வரானா வேற எங்கேயாவது பிறக்கிறானா, இந்த ஊர்ல வரதா இருந்தா மறுபடியும் எங்க பிறக்கிறான், எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறான், நமக்கு தான் தெரியாது. இங்க பிறக்கணும் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தா நீங்க எல்லாம் இங்க பிறந்திருப்பீல கிடையாது, எங்க வசதியான நிறைய பணக்கார குடும்பத்தில பிறந்திருப்பேன், நமக்கு சாய்ஸே கொடுக்கலையே பகவான், ஏன் இன்னைக்கு இங்க பிறக்க வச்சார், ஏன் என்ன ஆணா பிறக்க வச்சார், ஏன் என்ன பொண்ணா பிறக்க வச்சார், ஏன் என்ன கருப்பா பிறக்க வச்சார், ஏன் என்ன வெளுப்பா பிறக்க வச்சார், கேள்வி வருதோ இல்லையோ, நான் என்ன சார் பாபம் பண்ணினேன், நான் என்ன சார் பண்ணினேன், என்ன இப்படி பண்ணி பிறக்க வச்சிருக்கலாமே இந்த பகவான் கேள்வி கேட்கிறேன். நான் அத்தனை கேள்விக்கும் சமாதானம் உண்டு, ஏன் இப்படி எப்படி பிறந்த, எங்க இங்க காலமானதுமே எத்தனை நாள் ஆனப்புறம் மேலூருக்கு போனேள், அங்கிங்கெல்லாம் என்னத்தை அனுபவிச்சள், எப்படி மறுபடியும் கீழே வந்தேள், எப்படி பிறந்தேள், அதுக்கப்புறம் பிறந்த பிறகு நீங்க வளர்வதற்கு என்ன காரணம், இப்படி வளர்வதற்கு என்ன காரணம், அண்ணன் தம்பிகள் ஒன்னா பிறந்த சார், என்ன பண்ணினார், அண்ணாவை வச்சுட்டு இருக்க தம்பியை இன்னொத்தராத்துக்கு தத்தத்தை கொடுத்துட்டார், அவ வளர்த்துக்கிறான், அவ என்ன இங்க இவருடைய காசை விட அவருடைய காசு எக்கச்சக்கமா ஜாஸ்தி இருக்கு. அந்த அப்பா கேட்டார், என்னையும் கொடுக்கலன்னு அப்பா சொன்னார், தம்பியை கொடுத்ததுக்கே வாழ்நாள் முழுக்க நான் அழறேன்டாப்பா, என்னையும் கொடுக்கறேன், ஏன் இப்படி கொடுத்தது சந்தோஷம் நினைக்கிறியா, எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான் நான் நினைச்சேன், அதிருஷ்டம் நன்னாரு, ஏன் இப்படி ஆச்சு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறேன், அத்தனைக்கும் கேள்வி, பஞ்ச யஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்னு அவளோட எதிர்பாருங்க அடுத்த புதன்கிழமை. அதுக்கப்புறம் இந்த மாசம் 27ஆம் தேதி சதசண்டி ஹோமம் நடக்க போறது குருகுலத்துல. அந்த சதசண்டி ஹோமத்துக்கு முன்னாள் சனிக்கிழமை அன்னைக்கு விசேஷமாக சுவாசனைகள்லாம் அங்க வந்து பூஜை பண்ணலாம். அதுக்கு ஒன்னும் ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க வந்து கலந்துக்கணும் பூஜையில. அடுத்தது திங்கக்கிழது ஞாயிற்றுக்கிழமை 27 நவம்பர் காலமே கணபதி ஹோமத்திலிருந்து ஆரம்பிச்ச நவாவரண பூஜைகள் எல்லாம் பல ஹோமங்கள் நடக்கும். சாயங்காலம் 3 மணி 3:30 ஆரம்பிச்சு சதசண்டி ஹோமம் நடக்கும். ராத்திரி 7:30 பூர்ணாகுதி பிரசாத விநியோகம். அதுக்கு அடுத்த நாள் காலமே எல்லோருக்கும் அது அபிஷேகம் அவபிரத ஸ்நானம் இப்படி நடக்க போறது. அந்த பத்திரையை கொடுக்கிறேன். எல்லோரும் வந்திருந்து விசேஷமாக அதை கலந்துட்டு அம்பாளுடைய பூஜைய பிரசாதத்தை அடையணும்னு சொல்லிட்டு அது 27 ஏதன் மத்தியில் லலிதாசாஸ்நாமுக்கு அடுத்த புதன்கிழமை உண்டு. சந்தோஷம்.